அந்த ஆண்டவன் எப்போது தெரிவான் என்றால், சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போது. அந்த சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு துன்பத்திலே வந்து விடுதலை வந்துடும். அதுதான் இப்ப நான் 9 மணி ரயிலுக்கு போறேன், போற போது எனக்கு என்ன தோணும், அந்த செக் அங்க கொடுத்துட்டோமா, நாளைக்கு அவனுக்கு பதில் சொல்லிட்டோமா, இது கூடவே வருது. நல்ல வளர்த்த நாயை கொண்டு போய் 100 மைல விட்டு வந்தால் அது மறுநாள் வீட்டுக்கு வந்துருது. கூடவே வளர்த்து ஒரு சிந்தனை இருக்கிறது, அந்த சிந்தனை கூடவே வந்து கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனைகளை அற்றுவிட்டு அறுத்து விட்டு போய் உட்காரும் போது, ஆண்டவன் முன்னால போய் உட்காரும் போது தானா வந்து விடுகிறது. எல்லாரும் தேடி பிரதம மந்திரியில இருந்து அவ்வளவு பேரும் தேடி கலவைங்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் இருக்கிற ஒரு சன்னியாசியின் காலில் ஏன் விழுகிறார்கள்? ஒரு கோடீஸ்வரன் காலில் விழுந்தா அதை விட லாபம் உண்டு. ஏன் விடுகிறார்கள் என்றால், அந்த மனிதன் ஒருவன் தான் சகல விஷயங்களிலே இருந்து ஒருவர் தான் அற்று போய் உட்கார்ந்து பற்று அற்று ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார். அந்த கான்சென்ட்ரேஷனோட உட்கார்ந்திருக்கிறார். அந்த கான்சென்ட்ரேஷனோட உட்கார்ந்தவர்கள் சித்து வேலை பண்ண மாட்டார்கள். எனக்கு இந்த சித்து வேலை பண்றவர்களை கண்ட பிடிக்காது. இப்படி இப்படிங்கிறான் கைய விபூதி வருது, இப்படி இப்படிங்கிறான் கைய அரிசி வருது. ஹிந்துயிசத்துக்கு கெட்ட பேரே இவர்களாலே தான் ஏற்பட்டது. ஹிந்துயிசம்னா இது மாதிரி மேஜிக் பண்றான்னு ஆகி போட்டது. ஹிந்துயிசம் விபூதி எடுத்துதான் பெரியவாள் கொடுத்தாரு கையில. இதை கொடுத்தார் காஞ்சி காமகோட்டி பணம்னு சீல் பண்ணி ஒன்று கொடுத்தார். எனக்கு மட்டும்தான் கொடுத்தார் இன்னைக்கு உலக இந்து மாநாட்டில். போட்டதுல இருந்து எனக்கு ஒரு தைரியம், ஒரு நிம்மதி. எவ்வளவோ ஒழுக்கக்கேடுகளுக்கு பின்னாலே அவர் கையில இருந்து ஒன்று வாங்க முடிந்தது என்றால் அது ஆண்டவனுடைய லீலை தான். அது சித்து வேலையில் நிறைய என்னோட கோயம்புத்தூர்ல நான் இருக்கும்போது ஒரு தாயத்தை வச்சிருந்தார் கையில. நீ இது வாங்கி சார், உனக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன இது, என்ன பண்ணும்னே எல்லாம் பண்ணும்னா, ஒரு பக்கத்துல நன்மைன்னு எழுதி வைத்தான், இன்னொரு பக்கத்துல தீமைன்னு எழுதி வச்சான். தாயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சான். இவருக்கு நல்லது நடக்கணும்னா இதுல ஏறு, கெட்டது நடக்கணும்னா அதுல ஏறுனா. அந்த தாயத்தை ஊர்ந்து வந்து இதுல ஏறிச்சு. எனக்கு கைகாலெல்லாம் நடுக்கி போச்சு. அவன் 2 ரூபா தான் கேட்டான் என்கிட்ட. 2 ரூபாயை கொடுத்து அதை வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சா இன்னொருத்த வந்து சொன்னா, பின்னால இதெல்லாம் வச்சுக்காதரா, பின்னால கெட்ட கனவெல்லாம் வரணும். அதை கொண்டு போய் ரொம்ப தூரத்துல போட்டு வந்தேன். எனக்கு என்ன ராத்திரி தோணுது, அது ஊர்ந்து இங்க வந்துருமோ அப்படின்னு. இந்த சித்து வேலைகள் என்பவை எல்லாம் அது மேஜிக். இங்க பண்ணல, ஒரு ப்ரொஃபஸர் வந்து பண்ணல. தெரியுது உன் கையில கிறிஸ்துவ வச்சு காணாம போகுது, அவன் பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறான். அப்ப அவங்க அல்லையும் விழுந்து கும்பிடுறதா என்ன? பற்றற்ற நிலைமை என்பது முழுக்க ஆண்டவனிடம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்களுக்கு வருவது. அவர்களுக்கு இந்த சிறிய வேலைகள், சிறிய விஷயங்கள் வருவதில்லை. இந்த சிறிய விஷயங்களிலே இருந்து விடுதலை பெற வேண்டும். மனசுல ஒரு நிம்மதி வந்துவிடும். என்றைக்கு இருந்தாலும் சாகத்தான் போகிறோம். செத்தவுன்னு மொத்தமா கொண்டே அறியத்தான் போறோம். இன்னும் நமக்கு வேண்டியவனாச்சுன்னா, இப்ப இப்ப எல்லாரும் சொன்னாங்க, டாக்டர் ராமசாமி, வக்கீல் கிருஷ்ணசாமி, கவிஞர் கண்ணதாசன்ங்கிறான். செத்து போனவனு என்ன சொல்றான்? தூக்கும் போது பணம் தூக்கியாச்சான்னு கேட்கிறான். கவிஞர் கண்ணாசன தூக்கியாச்சான்னு கேட்க போறான். பணம் தூக்கியாச்சான்னு கேட்க போறான். டோட்டலா ஒரே பேர் தானே கடைசியா? எல்லாருக்கும் ஒரே பேர். தாய் வச்ச பேரு கிடையாது, தாப்பம் வச்ச பேரும் கிடையாது, கடவுள் வச்ச ஒரே பேரு போனாங்கிறது. கொண்டு போய் வச்சுட்டு போறாள். அதற்கு இடையில நாம் என்ன செய்கிறோம் என்பதுதானே மிக முக்கியம். மனைவி கணவனையே கான்சென்ட்ரேட் பண்ணால் கணவன் மாதிரி குழந்தை பிறக்கும். கணவன் கடவுளையே கான்சென்ட்ரேட் பண்ணா கடவுளுடைய தோற்றம் ஹிருதயத்திலேயே நயக்கிறது. கான்சென்ட்ரேஷன் என்பது ஒன்றையே பற்றி ஒன்றையே சேர்ந்து ஒன்றிலேயே உருகுவது என்று, ஒருவனையே நம்பி தொடர்வது என்று. அதான் ஒன்றையே பற்றி மனம் ஒன்று நாட, வாய் ஒன்று பேச, கண் ஒன்று காண. இதெல்லாம் இந்த அஷ்டமாசித்திகள் சொல்லுவார்கள். ஒரு 100 வகையான கலைகள்லாம், 100 வகையாக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார் சொல்லுவார், ஒருத்தர் உத்தராட்சி எண்டுவார். இதெல்லாம் ஒரு பல வகையான கான்சென்ட்ரேஷன். ஆனால் ஒரே கான்சென்ட்ரேஷன்ல கடவுளை நோக்கி இருப்பு. அதனாலதான் கடவுளை இரட்டிலேயே வச்சு திடீரென தீபத்தை ஏன் நோக்கி காட்டுகிறார்கள் என்றால், திடீரென தீபத்தை காட்டிட்டு அந்த தீபத்தை அணைச்சிட்டான்னா அவன் கண்ணிலே அது நிற்கும். திடீரென தீபத்தை அணைச்சிட்டு இருட்டில் கடவுள் இருந்தாலும் கூட உங்களுடைய கண்களிலே அது நிற்கின்றது. அந்த கடவுளுக்கு முன்னாலே நின்று அப்படியே கொஞ்ச நேரம் மனம் முருகி பாடும்போது மற்ற விஷயங்கள் மறந்து போகின்றது. கோர்ட்ல நிற்கிற சாட்சியை ஏன் சத்தியமா சொல்றேன்னு சொல்ல சொல்றான். அந்த ஒரு வார்த்தையாவது அவன் சத்தியமா சொல்லட்டுமே தான். நிச்சயமா அடுத்தாவில் போய் தான் சொல்ல போறான். வக்கீல்லாம் ஏன் கருப்பு கோட்டு போடுறாங்க? அவன் கடைசி வர தர்மத்தை இருட்டிலேயே வச்சிருக்கணுங்கிறதுக்காக கருப்பு கோட்டு போடுறாங்க எல்லாரும். இல்லைன்னா கருப்பு கோட்டு ஏன் வெள்ளை கோட்டு போடலாம்? இல்லை, கடவுள் முன்னிலையிலே மட்டும்தான், கடவுள்கிட்டையும் இன்னும் நம்முடைய நாட்டில் ஒரு கெட்ட சுபாவம் உண்டு. பிச்சைக்காரனுக்கு நாலனாவே தட்டில் டக்குன்னு போட்டு எட்டனா சில்லறை எடுப்பான். அதுல இருந்து அவன்கிட்ட இருந்த குருட்டு பிச்சைக்காரனுக்கு அவன் உடனே முடிச்சு பார்த்துக்குவான். ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் பிச்சை எடுக்க வந்தானா, தாயே மகாலட்சுமி கண்ணில்லாத குருடம்மா காசு போடுமா நான். புருஷன் வெளியில் இருந்தவன் சொன்னா, பாவம்மா குருடன் காசு போடு. நீங்க சும்மா இருக்க, அவன் குருடனும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா வேஷம் போடுறான், அவனுக்கு காசு போடக்கூடாது. இல்ல நிச்சயமா குருடன் தான்மா அப்படின்னா. எப்படி சொல்றீங்க உன்ன மகாலட்சுமிங்கிறானே, அவன் குருடன் தான்மா நானும். ஆக ஏமாற்று வித்தைகள் சாதாரண வித்தைகள் அல்ல. அதுவும் இந்த நாடு இருக்கிறது இந்திய நாடு, 58 கோடி மக்கள்னா 58 கோடி சுபாவம். அவ்வளவு சுபாவங்களுக்கு இடையிலேயும் இளையோடி கொண்டிருக்கிற பண்பாடு கிடவில்லை என்றால் அதற்கு மத அடிப்படை ஒன்றுதான் காரணமாக அமைகிறது. மதம் மட்டும் இல்லாமல் போயிடுவான் மனிதனுக்கு மனுஷன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நாத்திகனுக்கு அந்த பயம் கிடையாது. நாத்திகத்தை இந்த நாட்டிலே ஆரம்பித்தவன் மட்டும் யோகியனாக இருந்திருந்தால் நான் நாத்திகனாக இருக்க மாட்டேன். நாத்திகன் என்பவன் யோகியனாக இல்லை என்பதை காண என்னால முடிந்தது. அவனுக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. நாசிகனுக்கு ஆசிரியனுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பகுத்தறிவு என்றால் உலகத்தில் பகுத்தறிவு எதை கண்டுபிடித்தது? அணு பிளந்தால் உலகத்தை வெடிக்க வைக்கலாம்னு ஒன்றை கண்டுபிடித்தது, அது பகுத்தறிவு. அங்கே பாடினால் இங்கே கேட்கும், இங்கே பேசினால் அங்கே கேட்கும், இதை கண்டுபிடித்தது பகுத்தறிவு. காற்றே இல்லாத இடத்தில் காற்றை கொண்டு வந்தது பகுத்தறிவு. இந்த மின்சார விளக்கு இருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் என்று கொண்டு வந்தது பகுத்தறிவு. மனிதனுடைய நிழலை பிடித்து டெலிவிஷனில் அனுப்பி கொண்டிருப்பது பகுத்தறிவு. சந்திரமண்டலம் வரைக்கும் கொண்டு போய் ஆட்களை நிறுத்துவது பகுத்தறிவு. இதுக்குள்ளே இது அடக்கம் என்று கண்டுபிடிப்பது பகுத்தறிவு. தவிர எதுவுமே இல்லை என்று சொல்ல பகுத்தறிவு வேணாம். எந்த இடியட்டும் சொல்ல முடியும் எதுவுமே இல்லை என்று சொல்வதற்கு. எதுலையும் எதுவும் கிடையாது, எல்லாம் பொய் என்று சொல்வதற்கு யாரும் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் பகுத்து 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 ஆராய்ந்த பின்னாலேதான் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடிக்க நம்மாலே முடிந்தது. இவ்வளவு ஒன்று விதையில இருந்து இவ்வளவு பெரிய மரம் வளர்கிறது. எப்படி அந்த மரம் வளர்கிறது? ராசியனை கேட்டால் எனக்கு அது திகைப்பாக இருக்கிறது. எனக்கு பார்த்தால் சிருஷ்டியை பார்க்கும்போது அவனை கேட்டால் அது தானா முளைச்சுது. நீ எப்படி பிறந்த? தானா பிறந்தேன். எப்படி வளர்ந்த? தானா வளர்ந்தேன். எப்படி படிச்சா? தானா படிச்ச. எப்படி செத்த? தானா செத்த. சரி, தானா சுடுகாட்டுக்கு போ. அப்ப 4 பேர் தேவைப்படுது இல்லையா? எப்பொழுது நீ தானா சுடுகாட்டுக்கு போக முடியவில்லையோ அது வரைக்காவது ஆண்டவன் இருக்கான். உன் வீட்டில இருந்து சுடுகாடு வரைக்காவது ஆண்டவன் இருக்கிறானா இல்லையா? கடவுள் இருக்கிறானா இல்லையா? கடவுள் என்று இப்பவருக்கு எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் நீ கற்பித்துக்கொள். அந்த இடத்துல இருந்து நீ தப்பித்து ஓட முடியாது. ஆண்டவன் என்பவன் இல்லை என்று சொல்லி நாசிகவாதம் கிளம்பாத காலமே கிடையாது. நாசிகன் மாதிரியே பேசியிருக்கிறார். காலமேகத்தை படித்தால் நாத்திகன் மாதிரியே தோணும் சமயங்கள். அவன் கிண்டல் பண்ணுவான் கடவுளை. சிதம்பரத்தில் நடராஜர் வர்றார் ஊர்வலமா, எல்லாம் ஆண்டி கோலத்தில் ஊர்வலம், முன்னாலே மேளம் தாளம், நச்சரவம் பூண்ட தில்லை நாதரே தேவரீர் பிச்சை எடுத்துன்னு புறப்பட்டும் உச்சிதமாம் காலமேன் குஞ்சரமேன் கற்கடல் போலே முழங்கும் மேளமேன் ராஜாங்கமேன். நீ போறதோ பிச்சைக்கு, இல்ல என்ன மேலதானத்தோட போற பிச்சைக்கார நீ? என்ன அது? கடவுளோட கொஞ்சிறது, கடவுளோட விளையாடுவது. பெருமாள் கருடனில் போறார். பெருமாளும் நல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் நல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் அந்தோ பருந்தெடுத்து பறக்குது ஐயோ பாருன்னு. பெருமாள் இருந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிறான், அதனால பருந்து எடுத்து போய் பறக்குது அவரை தூக்கிட்டு போறது. காலமேகம் கடவுளோடு பேசினார், கொஞ்சினார். நான் கடவுளோடு பேசுகிறோம் அல்லவா? எந்த நாள்ல வர சொல்லடி இயேசுநாதரை வர சொல்லடின்னு பாட்டாளத முடியுமா? அதுல உதைப்பான். வர சொல்லடி கண்ணனை வர சொல்லடி, என் வாயார ஒரு முத்தம் நானாக தர வேண்டும் வர சொல்லடி. கடவுளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது இந்த மதம் ஒன்றுதான். சுப்ரீமிட்டி யாருக்கும் கொடுக்கலாம். மரியாதை என்பது ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். அன்பு என்பது வச்சா சாகர வரைக்கும் போகாது. அன்பு வேறு மரியாதை வேறு. எனக்கு உங்களிடம் உள்ளது மரியாதை என்றால் உங்களை பத்தி 4 பேர் வந்து தப்பா சொல்லும் போது அந்த மரியாதை போயிடும். உங்களிடம் உள்ளது அன்பானால், உங்களிடம் இருப்பது அன்பானால், உங்களை பத்தி என்னிடம் வந்து அவர் குடிக்கிறாராமே அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தோணும்னா, நாம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போவோமான்னு தோணும். காரணம், அந்த அன்புக்கு என்னுடைய முதிர்ச்சி அவருக்கு மனசு சந்தோஷப்படணும்னு தோணும். மதத்தில் அன்பை முக்கியமாக கருதியவன் இந்து. அதனால்தான் கடவுளை பக்கத்தில் கொண்டு வந்து நடத்தினார். கண்ணனை காண்டால் மாலையிட்டால் வீரா கண்ணனை காதலித்தால் என்றெல்லாம் கதை சொல்லும் போது காவனை லௌகீகத்துக்கு ஏன் இழுக்கிறோம் என்றால், நீயும் வா, நான் படுற பாட்டை நீயும் படு, நான் பாடுகிற பாட்டுக்கு நீயும் உடன்படு என்று அவனையும் வீட்டிற்கு இழுத்து வந்து அழைத்து வந்து லௌகீகத்தோடு சேர்த்து கொண்டு போகிறான் கடவுளை. படுக்க போகும்போது என் தாயார் சொல்வார், எல்லா பேரையும் சொல்லுவாங்க, தாயே காளி, மாரியா தா, கீழக்கோட்ட காளி, அந்த காளி, இந்த காளின்னு அவ்வளவு காளி பேர் சொல்லித்தான் தூங்குவாங்க. தூங்கும்போது தலைமாட்டில் வந்து அத்தனை பேர் இருப்பதாக நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. லௌகீகத்திற்கு அந்த ஆண்டவனை இழுத்து கூடவே கொண்டு வந்து பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளுகிறது. நான் அன்றைக்கு எழுதியிருந்தேன் சார், நான் ஒரு பத்திரிகையில் கல்கியில் எழுதி வருகிறேன், அதில் குலசேகர ஆழ்வார் என்பவரை பற்றி, சைவம் வைணவம் சைவராக இருந்து வைஷ்ணவராக மாறியவர் அவர் என்று. அதுக்கு கண்டிச்சு ஒருத்தர் கடலாசி எழுதியிருக்காங்க, ஒரு பத்திரிகையிலையும் எழுதியிருக்கிறார்கள், நீங்கள் வைணவன் தான் முதல்ல வந்தது, சைவம் பிறகு வந்தது, அவரை வைணவரை வந்து நீங்கள் விபூதி கையில் கொடுத்து தவறாக நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள்னு ரொம்ப கடுமையாக கண்டிச்சு எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சைவனும் வைணவனும் சேர்ந்து மற்றவனோட சண்டை போடுறது போக பழையபடி நமக்குள்ளேயே சண்டையா இது. அதுதான் பாரதி சொன்னான், பாரதி ஐயர் நாமந்தான் போட்டுக்குவாங்க சுத்தமா. ஆனா அவனோட பெரிய பக்தனே கிடையாது பாரதியை விட. பாரதி தான் இன்னைக்கு சீர்திருத்தம் என்றாலும் பாரதியை விட சீர்திருத்தவாதி கிடையாது. இந்தியாவினுடைய சீர்திருத்தத்துக்கு சீர்திருத்தம் உரிமை கொண்டாடக்கூடியவன் பாரதி ஒருத்தன் தான். ஒரு பிராமணர் போஜன சபையில் போய் பாரதி உட்கார்ந்தான். ஒருத்தர் வந்து கேட்டார், எந்திரடானார் அவர் சமபந்தி போஜனத்தில் ஏயான்னு கேட்டான். பூணல் போட்டிருக்கியான்னார். இல்லைன்னா நீ சாப்பிடக்கூடாது, எந்திரிச்சு போடான்னார். இவன் நேரம் வந்து திண்ணையில் உட்கார்ந்தான் பாண்டிச்சேரியில். கனகலிங்கன்னு ஒரு அர்ஜுனை கூப்பிட்டான், அவனுக்கு ஒரு பூணலை போட்டான், அவனுக்கு உபநயனம் எல்லாம் பண்ணான், பண்ணி இன்னையிலேருந்து நீயும் கனகலிங்க ஐயர் போடான்னா. அதை எப்படி சாமி நான் ஐயராக முடியும்? நான் ஐயருக்கு இலக்கணமே பூணூல் தாண்டா, நான் போட்டாச்சு உனக்கு, எனக்கு பூணூல் இல்லைன்னு தான் சோறு போட மாட்டேனா, உனக்கு பூணூல் இருக்கு நீ போய் உட்கார்ந்து சாப்பிடுன்னா. அவன் அவன் சீர்திருத்தவாதி. சீர்திருத்தம் என்றால் அவன் எந்த எதை கருதுகிறான் என்றால், பிராமணன் தான் வேதம் தெரிஞ்சவன், உபதேசிக்க தெரிந்தவன், மூன்று வேளை ஆராதனை செய்யக்கூடியவன், இவன் தான் பிராமணன் என்று அவன் நம்பினான். வேறும் அடையாள சின்னங்களை அவன் நம்பவில்லை பாரதியை பொறுத்தவரை. ஆகவே அவனுடைய முழுக்க 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 சீர்திருத்தம் என்பதை அவன் தான் சொன்னா விடுதலை என்பதை அவன் சொன்னா. தீர்க்க தரிசனம் பார்த்தால் அந்த வீட்டை போய் பார்த்தேன், பாரதியினுடைய வீட்டை. உள்ளே படுத்துட்டு எல்லாம் எழுதியிருக்கான், முருகா முருகாவும் அங்கதான் எழுதியிருக்கான், அல்லா அல்லாவும் அங்கதான் எழுதியிருக்கான், வானில் பறக்கின்ற புள்ளலாம் நான், மண்ணில் பறக்கின்ற விலங்கிலாம், மண்ணில் திரிகின்ற விலங்கெல்லாம் நான் எழுதியிருக்கான். எழுதுனது மட்டும் இல்ல, அந்த வீட்டில் பார்த்தா வெளியில சர்க்காரால் பாதுகாக்கப்படும் கட்டிடம்னு போட்டிருக்கு. சர்க்கார் அந்த கட்டிடத்தை மட்டும் பாதுகாக்கல, உள்ள இருக்கிற எலி பூனே நாய் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. எழுத்த வீட்டில் ஒரு ஐயர் இருக்காரு, அவர் போய் கேட்டார் ஒரு ரிப்போர்ட், எழுத்த வீட்டில் தான் ஐயர் இருந்தார் பாரதி, நீங்கள் அவரை சந்திச்சு உரையாடிருக்கீங்களான். அதுக்கு அவர் சொன்னார், இவ்வளவு பேரும் புகழும் அவருக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே பழகியிருப்பேன். பாரதி அந்நாளிலேயே சைவனாக இருந்தும் வைணவனாக தன்னை காட்டிக்கொண்டு, சைவம் வைணவம் இரண்டும் மாமம் மச்சாங்கரே சம்பந்திகளுக்காக தான். நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன், குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வாருக்கு முந்தியவர், பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வாருக்கு பிந்தியவர். அதை எப்படி நீங்கள் எழுத போச்சுன்னு எனக்கு எழுதியிருந்தார். நான் சரித்திரம் படித்தேன், துளசி கிளார் திருவந்திரமணி சேரர் வரலாறு படிக்கும்போது, குலசேகர ஆழ்வாரும் மதுரை பாண்டியனும் கொங்கு நாட்டு வேந்தனும் மூணு பேருமே பெரியாழ்வாருடைய சிஷ்யர்கள் என்று நான் படித்தேன், பெரியாழ்வார்களுடைய மாணவர்கள்னு நான் படித்தேன். அந்த மாணவர்களாக மூணு பேர் இருந்தவர்கள் நான் குறிப்பிட்டிருந்தது. பெரியாழ்வார் ரொம்ப பிந்தியவர் என்றவர் எழுதுகிறார், எனக்கு தெரியாது, நான் ரொம்ப பிஞ்சு இந்த வகையில், ஆராய்ச்சியானவன் தான் நம்ப முடியும். ஆராய்ச்சி சொன்னவர்கள் அவ்வளவு பேரும் இந்த குலசேகர ஆழ்வார் அவருடைய பெரியாழ்வாருடைய மாணவர், கோதை நாச்சியார் காலத்திலே வாழ்ந்தவர் என்றவர்கள் குறிப்பிடுகிறார். இது எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், சைவ வைணவ சண்டை என்பது சம்பந்தி சண்டை, அதோடு அது நின்று கொள்ள வேண்டும். ரெண்டும் ஒரே மதம் தான், ரெண்டுக்கும் சேர்த்து இந்து என்று பெயர் கொடுத்தவன் இந்தியன் அல்ல, அது உண்மை. ஹிந்து என்று பெயர் கொடுத்தவர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் இந்த இந்து மதம் பரவிய பிற்பாடு தான் இந்தோனேஷியா என்று ஒன்று வந்தது, இந்தோ சீனா என்றதற்கு பேர் வந்தது. இந்தோ சீனா, தாய்லாந்துக்கு இந்தோ சீனா என்ற பேரும், இந்தோனேஷியா என்ற பேரும், இந்தியன் ஓஷன் என்கின்ற பேரும், இந்திய நாகரிகம் இந்து நாகரிகத்தை வைத்தே பரவிய பெயர்களாகும். இந்த மத அடிப்படையிலே இருந்துதான் மற்ற மதங்கள் எல்லாம் கிளைத்து எழுந்த ஒன்றால் இந்து நாகரிகத்திலே இருந்து இந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடையே இருக்கின்ற வேறுபாடுகள், சைவனாக இருந்தாலும் அவன் வைஷ்ணவனாக இருந்தாலும் சரி, ஹிந்து என்பதிலே ஒரு மனிதனுக்கு தன்னை பற்றிய ஒரு பெருமை வேண்டும். நீ ஒருவனை ஹிந்து ஆக்க வேண்டாம். ஹிந்து இதிகாசங்களை அவன் கையிலே எடுத்துக் கொடுத்தால் அவன் ஹிந்துவாக ஆவான். நான் இதை எழுதியிருந்தேன், பள்ளிக்கூடங்களை காட்டி சில பேர் மதம் மாற்றினார்கள், துப்பாக்கியை காட்டி சில பேர் மதம் மாற்றினார்கள். தத்துவங்களாலேயே வளர்ந்த மதம் இந்து மதம் ஒன்றுதான் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். பள்ளிக்கூடங்களை காட்டுவது என்ன அவ்வளவு கேவலமா என்று ஒருவர் எழுதியிருந்தார் எனக்கு. நான் சொன்னேன், பள்ளிக்கூடங்களை காட்டுவது கேவலம் அல்ல, நான் உனக்கு பள்ளிக்கூடம் தருகிறேன், நீ என் மதத்துக்கு வா என்று இழுப்பது கேவலம். உன் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்றவன் தானாக உன்னுடைய மதத்துக்கு வர வேண்டும். பதில் கூறினேன்.